திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருவள்ளுவர் சொல்றார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரிவன் கத்தே உலகுங்கிறார். உலகம் யாரு கையில் இருக்குன்னா, இந்த ஐந்து புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவருடைய கையில் இருக்குங்கிறார் வள்ளுவர். திருவள்ளுவர் நல்லா படிக்கணும். திருவள்ளுவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூல். அப்போ அந்த சத்தாபுதல் ஐந்தும் தன் வழி தான் சாரி. அப்ப இதெல்லாம் காரியமா இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டுட்டு போய் காரணத்துக்கு போயிடணும், நம்மள்ட்ட வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா என்பது சித்து பொருள், இறைவன் என்பது சித்து பொருள், அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோடு சேரும். அழகான வார்த்தை. இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டும் 100,000 ரூபா போறோம். சித்துக்கு சித்தன்று சேரிடம் வேர்விண்டோ. சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ. இன்னும் அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஆன்மாவும் சித்து, இறைவனும் சித்து, அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோட சேரணும். அங்கே தான் சேரணும், அதுதான் உண்மை. இப்போ நம்ம எப்படி சேர்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு? இந்த சித்து, அது சித்துன்னா என்ன? அறிவித்தால் அறியக்கூடிய சித்து, குறை அறிவு. இறைவன் மட்டும்தான் குறைவிலா நிறைவு. இப்போ நாம்லாம் குறை உடையவங்க. இந்த சித்து என்று சொல்லக்கூடிய அறிவை வைத்து கொண்டு இந்த செயற்கை அறிவாகிய உலகத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் உயிருக்கு உலகப்பற்று என்பது செயற்கை, இறைப்பற்று என்பது இயற்கை. அப்ப அந்த இடத்துக்கு போகணும். அப்ப எப்படி போலுமா? அப்படி அங்க போயிட்டோம்னா அந்த இந்த ஆன்மாவும் ஒளி, இறைவனும் ஒளி. அது பேரு ஒளி, இது சிற்றொளி, ரெண்டும் அறிவுள்ள பொருள். அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ எங்கே சேர பாருங்க? சுத்த வெளியில். அதான் வந்து இந்த யோகனத்திலையும், யோக யோக நிலையிலையும் நம்ம இறைவனை அடைய முடியும். அது மூன்றாம் தந்திரத்தில் சிந்திக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. ஞானத்திலையும் இறைவனை அடையலாம். அப்போ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இப்போ வெட்ட வெளி ஜோதிமயமான, அது என்ன? அதில் இது ஞானத்தில் அடையலாம். இப்போ உள்ளே இருக்கிற ஆன்மா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் நிறைஞ்சிருக்கிறான். ஆனால் இந்த ஆன்மா இறைவனோட பேஸ்டில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. நடுவில் இந்த உடம்பு ஒன்று இருக்குது, இந்த உடம்பை கரைக்கணும். இப்போ கரைக்கணும்னா அங்கே என்ன இருக்குது? பஞ்சபூதங்கள் இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குது. காற்று நிச்சயமாக இருக்குது. இப்போ காற்றுல கரையணும். அப்படி காற்றுல கரைய முடியலன்னா, தெரியலன்னா ஜோதியில் கரையணும். இப்போ நம்ம நம்மளுடைய சைவ அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் ஜோதியில் கலந்தவங்க தான், ஜோதியில் கரைஞ்சவங்க தான். அப்போ கரைய தெரியணும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அதுதான் ரகசியம். ஞான ரகசியமும் அதுதான், யோக ரகசியமும் அதுதான். சுத்த வேலையில் சுடலில் சுடர் சேரும் அர்த்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பிலேங்கிறார். ஆண்டுகோள் அப்பு, அப்புங்கிறது நீர்னு அர்த்தம், அருள் நீர்னு அர்த்தம், ஞான நீர்னு அர்த்தம், ஆட்கொள்ளும் விதம்னு அர்த்தம். அப்போ அந்த இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்கிறான். ஆட்கொண்டு அந்த வெட்ட வெளியிலே நம்மை அழைத்து, வெட்ட வெளியில் அழைத்துட்டான், அங்கே போய் உட்காந்து அங்கே போய் அடங்கிடுவோம். அங்கே எப்படி அடங்குவோம்னா, அங்கே வந்து சுடரில் சுடர் சேரும். இதுவும் வெளிச்சம், அதுவும் வெளிச்சம், வெளிச்சத்தோட வெளிச்சம் சேர்ந்துடும். இதுதான் மேல்நிலை. அது குரு வேணும். அந்த குரு வந்தால் தான் அதுக்கு வழிகாட்ட முடியும். அது அந்த குருவுக்கு, குரு அந்த குருவை கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குருவை விடாமல் இருக்கிறதுக்கு நல்ல மாணவர் தேவை. இப்போ நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அப்போ அந்த குருவினுடைய திருமேனியை பார்க்க வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்போ குருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் கூட, இதுவே வந்து குருக்குள்ள சப்ஜெக்ட் தான். இப்போ குரு அப்படின்னு சொன்னால் வாழ்த்து காட்டணும். ஆசிரியருங்கிறது வழி காட்டலாம். ஆனா குரு அப்படி இல்லை. அந்த சீடருடைய ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நிலை. அப்போ கொஞ்சம் குருவுக்கு வந்து ரோல் அதிகமா இருக்கு. குன்னா குற்றம், ரூன்னா களைதல், குற்றத்தை களைதல். ஆன்மாவினுடைய குற்றத்தை யார் ஒருவர் களைகிறாரோ அவருக்கு பேர் தான் குரு. அப்ப அந்த குரு வரணும்னா இந்த ஆன்மா பக்குவம் அடையும். எப்ப பக்குவம் அடையும்? அப்ப சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்கணும். அப்ப கடந்து ஞானத்துக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவம் என்று சொன்னால் குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தும் பொழுது உணர்த்தியவாறே உணரக்கூடிய தன்மைக்கு பேரு பக்குவம்னு பேர். அந்த நிலைக்கு அவர் பழுத்துடணும். பழுக்கும் பொழுது குரு வந்து அப்படியே ஆட்கொள்வார். இதுதான் நம்ம சிவஞான போதில் சொல்றோம். இப்போ இருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம் எல்லா நூல்கள் 14 சாத்திரங்களுக்குமே ஆதாரமானது, பிரைமரி சோர்ஸ் திருமந்திரம் தான். அது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் 8 நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தவங்கிறது தான் சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம். தவத்தினில் உணர்த்த, இப்ப தவம் செய்தவர்களுக்குத்தான் இறைவன் குருநாராக வரும். வந்துட்டாரு வச்சுக்கோங்க, தவத்தினில் உணர்த்த விட்டு. அப்ப விட்டுட்டேன்னா இந்த உலக பற்று பாசங்களை விட்டுன்னு அர்த்தம். அந்நிய மின்மையின் அரண் கழல் செழுமை, அதுக்கு அடுத்து இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். அதுதான் அந்த குருவனுடைய தொடர்பு. இத நம்ம மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவா வந்தார். குருவா வந்து நம்முடைய அவருடைய செவியில ஒரு வார்த்தை சொன்னார், எண்மையும் ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு சிவாய நம்மங்கிற வார்த்தைய குரு உபதேசம் சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் 3 வகையான தீட்சையில கொடுத்துருக்காரு. நயன தீட்சை கொடுத்துருக்காரு, கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி தீட்சை கொடுத்துருக்காரு, கையால தொட்டிருக்காரு, ஸ்பரிசு தீட்சை கொடுத்துருக்காரு, வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, உபதேச தீட்சை கொடுத்துருக்கிறாரு. 3 வகையான தீட்சைகளை மாணிக்க வாசகர் பெற்றார். அவரே ஒரு பாடல பாடுறாரு, இறைவன் வந்து குருநாராக வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு உணர்த்தினார். அவரே சொல்றார், நானே யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. அதாவது நானேயோ தவம் செய்தேன் அப்படி மாணிக்க வாசகர் நினைக்கிறாரு, நானா தவம் செஞ்சேன், என்ன தவம் செய்தேனுங்கிற, நானா செஞ்சேங்கிற. இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். சிவபெருமா நேராக வந்து தீட்சை கொடுக்குறதுன்னா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இதுதான் குரு உபதேசம். இது நம்முடைய அருணகிரினார் கந்தர் அனுபவில சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. எப்படி வரணும்? முருகப்பெருமான சொல்றாரு, நீ குருவா வாப்பாங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. அப்ப அந்த அதுதான் குரு ஸ்டேஜ். அப்ப இறைவன் வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உணர்த்தி விட்டார். அப்ப குரு, அந்த குருவினுடைய திரிமேனி காண்டல், அந்த குருவினுடைய திருமேனி எப்படி இருக்கும்? சிவபெருமானே குருவா வர்றார். அப்ப சிவபெருமானே குருவா வரணும், அதுதான் நம்ம சைவத்தில் உள்ள சிறப்புத்தன்மை. குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது சைவத்திற்கே உள்ள சிறப்பு. அந்த குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்ப மாணவர் எப்படி இருக்கணும்? அந்த குருவினுடைய திரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்புறம் குருவின் திருநாமம் செப்பல். இப்ப குருவினுடைய பெயரை சொல்லணும், அது ஒரு தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல், செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம், தெளிவு, ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ குருவனுடைய திருப்பெயரை சொல்லலாம்னா சொல்லலாம், ஏ அப்பர் பெருமான் வந்து குரு, அப்பூதியடிகள் சீடர். இந்த அப்பூதியடிகள் அப்பர் பெருமானை அதற்கு முன் பார்த்ததே இல்லை, திருநாவுக்கரசுங்கிற பெயர் தான் தெரியும். அப்ப திருநாவுக்கரசருடைய அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமைகளை தெரிந்து அவர்களை பார்க்காமலேயே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ந்து மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரிட்டார். அங்க அவர் வீட்டில் ஒரு பசு கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பசு கண்ணுக்குட்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கண்ணுக்குட்டி. அங்க ஒரு அரிவாள் மனை இருக்கும், திருநாவுக்கரசு அரிவாள் மனை, திருநாவுக்கரசு அரிவாள், எல்லாமே திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு படி வா, அந்த 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 திருநாவுக்கரசு படிய படிக்கு பேர் திருநாள் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு. இப்ப திருநாவுக்கரசு என்ற அந்த பெயர். அப்ப என்ன அந்த பெயரை சொல்றாரு இந்த கற்பனை கலைஞம் சிவபிரசாமிகள், திருநாவுக்கரசு எனும் நாமம் சொல்ற சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்போதி, அதாவது துன்பம் இல்லாத பதமா சிவபதத்தை எழுதினார். பக்தி பஞ்சாட்சரம் பேரு, இந்த குருநாதருடைய பெயரை நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே பக்தி பஞ்சாட்சரில் அடங்கும். அது சைவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவைந்த எழுத்தாவே இருக்கு. மணிவாசகர் ஒற்று எழுத்து நீக்கினா அஞ்சு எழுத்து வரும், நம்பி ஆறு உரர் ஐந்து எழுத்து வரும், ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்து வரும், மணிவாசகர் ஐந்து எழுத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து எழுத்து வருது, அது ஒரு ஆச்சரியம். அப்போ அதுக்கு பேர் பக்தி பஞ்சாச்சரம்னு பேர். அப்போ அந்த குருவினுடைய திருநாமம் செப்பல், அது தெளிவு. அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு. இந்த குரு என்ன பண்ண உபதேசம் பண்ணுவார், அந்த உபதேச வார்த்தைகளை அதாவது அட்வைஸ், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு ஒரு நெறி காட்டுறது, அந்த நெறியை எப்படி கடைபிடிக்கணும். அப்ப குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் அது தெளிவு. இப்ப நான்காவதாக குருவினுடைய உருவத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலே தெளிவு. இதுதான் நம்முடைய இப்படி சொல்லியிருக்காங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அப்ப சிந்திக்கக்கூடிய திருவுருவை உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப தீட்சை, இப்ப தீட்சை பார்த்தீங்கன்னா அதுல ஆறு வகையான தீட்சை உண்டு சைவத்தில். கண்ணால் பார்க்கக்கூடிய நயன தீட்சை, மனதால் நினைக்கக்கூடிய மானச தீட்சை, அந்த திருக்கரத்தால் தொடுதல் அது ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. வாசக தீட்சை என்ன, ஞான நூல்களை போதித்துக் கொண்டிருத்தல். அப்புறம் சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சைங்கிறது ஞான நூல்களை போதித்தல், வாசக தீட்சை என்பது உபதேசம் கொண்டுதல், ஒரு வார்த்தை சொல்லுதல், சிவாய நம நம சிவாய அது போல. அப்புறம் யோக தீட்சை, குருநாதர் ஒரு இடம் இருப்பார், சீடர் ஒரு இடத்தில் இருப்பார், அப்ப குருநாதர் தன்னுடைய யோகத்தினால் அங்க சென்று அந்த சீடர் இருக்கணும் இருக்கிடம் சென்று அங்க போய் தீட்சை கொடுக்கணும். இப்படி ஆறு வகையான தீட்சை இருக்கு. அதே அவுதிரி தீட்சின்னு ஒண்ணு உண்டு, இந்த அவுதிரி தீட்சின்னு சொன்னா அது வந்து இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்து செய்வாங்க, அதுல ஞானாவதி கிரியாவதி உண்டு இருக்கும். இப்படி தீட்சைக்கு வந்து முறைகள் உண்டு, அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த குருநாதர் அந்த அவர் முடிவு பண்றது. அதே மாதிரி தீட்சையில ஸ்டேஜஸ் உண்டு, ஒவ்வொரு நான்கு படிகள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சமய தீட்சைன்னு ஒன்று உண்டு, அது எடுக்கணும். லைசன்ஸ் வாங்கினதுனா கார் ஓட்ட முடியும். அப்போ தீட்சை வாங்கணும், குருநாதர் கொடுக்கணும். நம்ம அவ குருநாதரும் பார்த்து கொடுக்கணும், அது சமய தீட்சைன்னு பேர். ரெண்டாவது விசேஷ தீட்சை. இந்த விசேஷ தீட்சைங்கிறது நம்ம சிவபூஜை பண்ணுறதுக்கு, ஆன்மார்த்த பூஜை பண்ணுறது விசேஷ தீட்சை. அப்புறம் நிர்வாண தீட்சை. இப்போ நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும். அப்புறம் நான்காவதாக ஆச்சார அபிஷேக தீட்சை, ஆச்சார அபிஷேகம் பண்ணணும். இப்படி நான்கு வகையான நிலைகளில் தீட்சை உண்டு, அது வந்து ஸ்டேஜஸ். இப்படி இந்த குரு வழிபாடு, தீட்சை வழிபாடு எல்லாமே நம்முடைய திருமந்திரத்திலே நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால், எதை நிலையான பொருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அப்போ நிலை இல்லாத பொருளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய திருக்குறளாக இருக்கட்டும், திருமந்திரமாக இருக்கட்டும், நிலையாமை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதாவது நம்ம என்ன செய்வோம், இந்த இந்த பொய்யான உலகத்தை தான் நீ மெய்யா நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது பொய்யை பொய்ன்னு சொல்லணும். குருவுக்கு இலக்கணம் என்னென்னா பொய்யை பொய்ன்னு சொல்லணும். அப்போ எது மெய்யின்னா இறைவன் தான் மெய். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன், சிவபுராணம். அப்போ இறைவன் மட்டும்தான் மெய்யே, பாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பொய். அதெல்லாம் சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர். பொய்யெல்லாம் வேணாங்கிறார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவம் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும், கூத்தாவுன் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசந்துருக வேண்டுவனே. ஊர் வேணாம், பேர் வேணாங்கிறது எல்லாம் பொய்யுங்கிறது. கடவுள் மட்டும்தான் மெய். அப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் பொய்யை நாம் எது தெரிந்து கொண்டு பொய்யை நாம் களைய வேண்டும். இப்ப சரீரம், இதுக்கு பேரு மெய்ன்னு பேரு. மெய்னா உடம்பு, ஆனா பொய்யான உடம்பு. ஏன் பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க? பெரிய ஆராய்ச்சி உள்ளது. ஏன்னா மெய்யான இறைவனை அடைவதற்கு பொய்யான உடம்பு தேவைப்படுகிறது. எல்லாரும் ஒரு காலத்தில் என்ன பண்ணா, உடம்பு வேண்டான்ட்டாங்க. திருமுறை மட்டும் உடம்பு வேணும்னாரு. உடம்புக்குள் ஒரு பொருள் கண்டேன்கிறார். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்போ உடம்பு வேணுங்கிறார். ஆனா தெரிஞ்சாலும் இந்த எதே அது உடம்பு, அதாவது ஞானம் பெறுவதற்கு உடல் தேவை, அவ்வளவுதான். ஆனா உடம்பையே நம்ம சதம் நினைத்துக்கு வரக்கூடாது. யாக்கை நிலையாமை முதல்ல சரீரம் நிலைக்காது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை, ரிட்டர்ன் டிக்கெட்டே வாங்கியாச்சு, அது கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட்டு, மெசேஜ் தான் வரல, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியாச்சு. எப்போ நம்ம உள்ள உலகத்துக்கு நுழைஞ்சிட்டோமோ திரும்ப டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த உடம்பு ஒரு காலத்தில் அழிய போகிற உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களிலே சென்றடையும். செல்வம் நிலைக்காது, செல்வம் உருண்டோடும். சொல்றாரு, குன்றத்தனைய இருநிதி படைத்தோர் அற்றை பகலே அழிவினும் அழிவர், அறத்திடு பிச்சை கூவியிறப்போர் அரசரோடு இருந்து அரச ஆளினும் ஆளுவர். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. செல்வம் வந்து நிலைக்காது, அது வந்து யாருக்கும் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அதில் வாழும் நிலைக்காது. எல்லாம் நீர்க்குமிழிங்கிறது கம்பராமாயணத்தில் வரும், நீர்க்குமிழியும் பாரு அந்த அந்த இதில், நீர்க்கோள வாழ்வை நம்பியும் பாரு, நீர்க்கோள வாழ்வும் பாரு. குளம் இருக்குன்னு சொன்னால் குளத்தில் நீர்க்குமிழி இருக்கும், அந்த நீர்க்குமிழி வந்து எவ்வளவு நிலையற்றது, அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா சாஸ்வதமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை பாருங்க, இந்த உடம்பு பாருங்க, ஒரு நாள் இந்த உடம்பு போயிடுது. இந்த உடம்பு என்ன பண்ண போகிறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய செலவு பண்ணுறோம், உடம்புக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. பேர் போயிடும், இப்ப நம்ம என்ன பேர் வச்சாலும் போயிடும். அப்ப எல்லாரும் ஒரே பேர் தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, காமன் பிணம். அப்பே சொல்லுவாங்க டெட் பாடியும் பாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சரி, சூறையம் காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு, அங்க சுடுகாடு சுட்டிடுவாங்க எரிச்சிருவாங்க, என்ன பண்ணுவாங்களா, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அது இறந்து போன அன்னையோட மறந்து போச்சு, அன்னையோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தண்ணியில எப்ப முழுகிறாங்களோ அப்பவே அந்த 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 வாழ் அந்த அவருடைய இறந்து போனவருடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த உடம்பு நிலையானது இல்லை, பொய். அதனால இந்த கிடைப்பதற்கு அறிய இந்த பிறவி கிடைச்சிருக்கும் பொழுதே நம்ம இறைவனை பார்த்துடணும். அப்ப இந்த உடம்பை வந்து உடம்பு நிலையில்லாத உடம்புங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். பாட்டுகள் விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட போகுது. என்னைக்கு இருந்தாலும் உடம்பு விட்டு உயிர் போகாதானே போகுது, இரவல் தானே இது வந்து ஷெல்டர், இரவல் வீடு. நமக்கெல்லாம் சொந்த வீடு இறைவன் திருவடி, அதுதான் வீடு. சொந்த வீடு இறைவன் திருவடி தான் வீடு. இப்ப இதெல்லாம் வந்து வீடுனாவே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், விடுதல் தான் வீடு. இந்த விட்டதான் கிடைக்கும், விட்டுவிட போகுது உயிர். சரி, விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார். யாரு சுற்றத்தார் வச்சிருக்க மாட்டாங்க அது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் வீட்டில். இப்போ நான் ரொம்ப கட்டுப்பாடு, இப்போ அது எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் சொன்னது இதுவே சுகம். சொன்னவர் யார், ஞானி பட்டினத்தார். ரெண்டு சொல்லணும் சைவத்தில், அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர், ஞானி என்று சொன்னால் பட்டினத்தார். ரெண்டுதான் சொன்னார், காதற்ற ஊசியும் வாராது தான் கடை வழிக்கன்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சொத்தையும் யாருக்கும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் எழுதி கொடுக்காம உடனடியாக வந்துட்டார். சோழராஜாவே கடன் கொடுத்தவர், அவர் அரண்மனையில் இருக்கிற கதவே வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட பட்டினத்தார் என்ன சொல்றார், எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் சொன்னது இதுவே சுகம்ங்கிறது. இதான்ப்பா இருக்கிற வரைக்கும் சிவனை கும்பிடுங்க போறோம் சொல்லாரு. என்ன செலவு பண்றாங்க நாட்டில், மனைவிக்கு சொத்து, குழந்தைங்களுக்கு சொத்து, பேர குழந்தைங்களுக்கு சொத்து, பிறக்க போற பேர குழந்தைங்களுக்கு சொத்து, இதெல்லாம் கூட வருமா? கட்டி அணைத்திரும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் என்ன செய்வாங்க, கொட்டி முழக்கி அழுவர். அதோட சரி அழுவாங்க, போது ஒரு நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ, அதான் வீடு வரை உறவு, அவ்வளவுதான். வீதி வரைதான் மனைவி, காடு வரை பிள்ளை, அது கடைசி வரை யாரோன்னு பண்ணாங்க. அது பட்டினத்தார் பாட்டு, பட்டினத்தாருடைய பாடல் தான். அது இறைவா கட்சி ஏகம் பண்ணி அது மயானம் தாண்டி வருவாங்களான்னா வரமாட்டாங்க, அது ஒரு முடிஞ்சு. அப்போ நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்போ அது நிலையில்லாத வாழ்வு, அந்த உயிர் எப்போ வேணாலும் போகலாம். அதாவது என்ன சொல்வாரு, டெத் கம்ஸ் சடன், எந்த நேரத்துலையும் வரலான்னு ஒரு சித்தர் பண்ணார். தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு தெரியாது. பால படுக்க படுக்கிறோம், காலை எழுந்திருக்கும் போது என்ன நிச்சயம் தெரியாது. அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதெல்லாம் வள்ளுவரை, ஒவ்வொருத்தரையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கையை வச்சுக்கணும். திருக்குறளை கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திருமந்தத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகான செய்திகள் கிடைக்குது நமக்கு. சொல்லாரு பாருங்க, வாழ்வாவது மாயம்ங்கிறார், மண்ணாக திண்ணம்ங்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் பஞ்சபூதம் தானே, மண்ணால் ஆக்கப்பட்ட உடம்பு திரும்ப மண்ணுக்கு தான் போக போகுதுங்கிறாரு. சொல்ற அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். ரொம்ப பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு. காலையில் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, மனைவி சாப்பாடு பரிமாறி இருக்கிறாங்க. அடிசில்னா உணவுன்னு அர்த்தம், பரிமாறின உணவு, அந்த சுவையான உணவு பரிமாறி இருக்காங்க. கணவன் மனைவி பேசியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு இடப்பக்கம், இடப்பக்கம்னா ஹார்ட் இருக்கிற இடம், இறைன சிறிதுன்னு அர்த்தம், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். படுத்தவர் படுத்தவர் தான், அதாவது மரணம் எப்படி சொல்ல முடியாது, சடன் டெத்தும்பாங்க, நேத்தான் சார் பார்த்தாம்பாங்க. அப்ப மரணம் எந்த நேரத்திலும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எங்கேயும் வரலாம். ஆனா நம்ம வந்து இந்த காலன் வரும் முன், அதுக்கு அடி முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் இறைவனை பிடிச்சி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தர்மம் செய்யணும், தானம் தர்மம் அப்படின்னு இருக்காரு. தானம் என்பது தகுதி உடையவர்களுக்கு கொடுப்பது, மேலானவர்களுக்கு கொடுப்பது. தர்மம் என்பது தமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது. அதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகையினர் வள்ளுவர். ஈகையால் வரும் புகழ் நிலைக்கும். ஈகையில பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய புகழ் இருக்கும், அதே மாதிரி பாரியனுடைய புகழ் இருக்கும். இன்னைக்கு இலக்கியத்தில் கொடுத்து 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 என்ன பண்ணாரு, ஒரு திருமந்திரத்தில் அது தான தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்யும் போது தகுதி பார்க்கக்கூடாது, எல்லாரும் கொடுங்கிறார். ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் என்னன் மின், பார்க்காத யாரு பசிக்குதுன்னு வந்ததுன்னு சாப்பாடு போடு. எவ்வளோ தர்மம், தர்மம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு குழு கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்க, இந்த பசி, பணம் இல்லாமல் பத்து நாள் வாழலாம், ஆனால் பசியோட பத்து நாள் வாழ முடியாது. இப்போ பசி தான் கொடுமை. அதுதான் நம்முடைய இதில் மணிமேகலையில் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு, யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுத்தவங்கம்பாங்க. அப்போ சாப்பாடு போடணும், பசிக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தர்மம். இது எளிமையாக சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எளிமையாக செய்யுங்கிறது இறைவருக்கு ஒரு பச்சிலை. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு. பச்சலைன்னா எல்லாரும் பச்சலை முடியாது, பூ போடணும், பூ போடணும்னு சொன்னா பூ போட்டு வழிபாடு செய்யணும். பூ போட முடியலன்னா அந்த பஞ்ச வில்லுன்னு சொல்றது, பஞ்ச வில்லும் அப்படின்னா வில்வம், இந்த கிளுவை, மா, விழா, லுச்சி, இந்த அஞ்சு பேரும் பஞ்ச வில்லுன்னு பேரு. அதையாவது நம்ம என்ன செய்யலாம், இறைவனு சாத்தலாம். இல்லை அருகம்புல்ல எல்லாராலையும் முடிய முடிஞ்சது தானே. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அதுதான் பூ போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவே, பா வேணப்படுவது உன் திருப்பாட்டை கற்பனை கலைஞன் சிவபிரசாமி. பூன்னு சொன்னால் தாமரை பூ தான் குறிக்கும், அது 108 இருக்கும். அந்த பூ, நான் தாமரை பூவை ஒரு தடவை எடுத்து இறைவனு சாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு அஷ்டோத்திரம் பண்ண மாதிரி, 108 ஒரு அஷ்டோத்திரம் 108 போற்றி, 108 நமக இல்லையா, அப்போ 108 அஷ்டோத்திரம் சொன்ன மாதிரி அர்த்தம் ஒரே ஒரு தாமரை பூவில். அதான் பூ, பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே, பொறின்னா அந்த வண்டுகள். பாவெனப்படுவது உன் திருப்பாட்டு, பாட்டுனா திருவாசம் மட்டும்தான் குறிக்கும், தேவாரமும் தேவாரம் சொல்லணும், பெரிய புராணம் பெரிய புராணம்னு சொல்லணும், திருமந்திரம்னா திருமந்திரம்னு சொல்லணும். ஆனால் பாட்டுன்னு சொன்னால் திருவாசம் மட்டும்தான் குறிக்கும். எவ்வளவு அழகான பாட்டு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இந்த பசுவுக்கு என்ன பண்ணணும், அது இறைவனுடைய அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் கொடுக்குது, பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, அப்புறம் நெய் கொடுக்குது, கோஜலம் கொடுக்குது, கோமயம் கொடுக்குது, அப்ப பஞ்சகவியம். அப்ப அந்த பசுங்கிறது வந்து எல்லா தெய்வங்களும் உறைவிடமா சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு அது புனிதமானது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பசுவுக்கு ஒரு வாயுரை, ஒரு சின்ன ஒரு கீரை கட்டு கொடுக்கலாம், ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், ஒரு புல்லுக்கட்டு வாங்கி போடலாம், ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். யாவருக்குமா பசுவிருக்கு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நல்லா தளவாழ இலை போட்டு சாப்பிட்றோம், அறுவகை சுவையோடு சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிடும்போது என்ன செய்யணும், முதல்ல ஒரு பிடி எடுத்து அந்த வலது பக்கம் வச்சிடணும். அதை எடுத்து அந்த இலையை சாப்பிட்டு முடித்தவொடனே அந்த இலையை கொண்டுட்டு போய் வெளில போடும் பொழுது அங்கே பிராணிகளோ பறவைகளோ பார்க்கும், இதாக இருக்கான்னு பார்க்கும். அங்கே இருக்கும்போது அதை சாப்பிடும். அப்போ அது என்ன செய்யும், அந்த ஆன்மா வாழ்த்தும். நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்போ சைவர்கள் பெரும்பாலும் ஒரு உருண்டை வச்சுருவாங்க, சில பேர் அப்படியே சுத்தமாக சாப்பிட்ருவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி நம்ம சாதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி சம்ப சாப்பிடணும். அப்போ அங்கே போய் சாப்பிட்டோம்னா ஒரு பிராணிகள் சாப்பிடும், ஒரு பசு சாப்பிடும், ஒரு காளை மாடு சாப்பிடும், ஒரு மாடு சாப்பிடும், ஏதோ ஒரு புறாக்கள் அல்லது ஏதோ ஒரு காகங்களாக சாப்பிடும். அது வந்து ஒரு தர்மம், எளிமையான ஒரு தர்மம் செய்யலாம். அதுவும் முடியலன்னா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, ஒன்றுமே முடியலன்னா கூட இனிமையாக பேசணுங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த நாலு வரியில் பார்த்தீங்கன்னா நாலாவது வரி தான் ரொம்ப சிரமமான வரி, ஆழமான வரி, ரொம்ப கடைபிடிக்கணும். எளிமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேகமாக பேசிவிடலாம். பெரும்பாலும் பேசினா வன்னெஞ்ச வேதையராக இருப்பாங்க. ஆனால் இந்த அன்பாக பேசுறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதாவது நாலு ஸ்டேஜ் சொல்கிறாரு, எளிமையாக அறம் செய்யுங்க. முதல்ல என்ன செய்யுங்க, இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுங்க, ஒரு தழையை கொடுங்க, ஒரு இப்போ ஒரு அருவம்பிள்ளை சாத்துங்க, ஒரு வில்வன் சாத்துங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு துளசி சாத்துங்க, சாதாரணமாக. சரி, அடுத்தபடியா பசுவுக்கு ஒரு வாயுரை இல்லையா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் பிறருக்கு இன்னுரை தானே, அப்போ எளிய முறையில் அறம் செய்ய வேண்டும். இப்படி அறக்கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருப்பது முதல் தந்திரம். 30 மணி நேரம் பேசிய பேச்சு இது. இந்த அலையில் நான் 1 மணி நேரம் இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை மட்டும் நான் பேசியிருக்கிறேன். 2ம் தந்திரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.